நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடபகுதியில் இராணுவத்தினர் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரும் வேளையில் இராணுவத்தினரின் எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ள விஷயங்கள். வடமாகாண சபையின் தலைமைச் செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும் என்று ஆளும் கூட்டணி கோரியுள்ளது ஏன் என்பது குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கும் காரணங்கள்.
புதிதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாகாண அரசு கோருகின்றது. இலங்கையில் கூட இருக்கக்கூடிய ஏனைய மாகாணங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா கூட அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தமக்கு தேவையான பிரதம செயலாளர்களை ஜனாதிபதிக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் நியமிக்க
ஆகியவையும் பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 15 பாகமும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நலுசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
உக்ரைனில் தெரு போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டம் ஒன்றை எதிர்த்து ஏற்பாடு செய்யப்பட்ட அரச எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்றின் முடிவில் தலைநகர் கீவின் மையப்பகுதியில் கலவரம் அடக்கும் போலீசாருடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோதியுள்ளனர். சுதந்திர சதுக்கத்திலிருந்து அருகிலுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு நகர்ந்து சில ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அதனுள் நுழைய முயன்றார்கள். அவர்களது பாதையை பஸ்களில் வந்த கலவரம் அடக்கும் போலீசார் தடுத்த போது அங்கு பதட்டம் அதிகரித்தது. கட்டுக்கணங்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு காணப்பட்டதாக கிவிக்கான பிபிசி செய்தியாளர் விவரிக்கின்றார். சத்த வெடிகுண்டுகளின் உதவியுடன் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். அவர்களுக்கு பதிலடியாக வட்கக்கேடு வட்கக்கேடு என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூசமிட்டனர்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இடைக்கால தேசிய கவுன்சிலால் ஒரு புதிய தற்காலிக அதிபரை தேர்வு செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்ற தேர்தலுக்கு ஒரு நாள் இருக்கும் நிலையில் மேலும் வன்செயல்கள் அங்கு நாடெங்கிலும் நடந்திருக்கின்றன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வன்செயல்கள் நடந்ததாக செய்திகள் வரும் நிலையில் இந்த தேர்தலால் மேலும் வன்செயல்கள் நடக்கலாம் என்று ஆப்பிரிக்க அமைதிப்படையினர் எச்சரித்திருக்கின்றார்கள். மத வன்செயல்களால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாட்டில் அமைதியை கொண்டு வரும் பணியை தாயே செய்து கொள்ளட்டும் என்று பிரான்சை ஐரோப்பா தனியே விட்டுவிட முடியாது என்று ஜெர்மனி சனிக்கிழமை அன்று கூறியிருந்தது. அங்கு அமைதிப்படியை அனுப்புவது குறித்து திங்களன்று ஐரோப்பிய ஒன்றியம் விவாதிக்க இருக்கின்றது.
நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட சிரியா குறித்த மாநாடு ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் தான் பதவி விலகுவது குறித்த விவாதத்துக்கு இடமே கிடையாது என்று சிரியாவின் அதிபர் பசர் அல் அசாத் கூறியதாக ரஷ்ய செய்தி சபை ஒன்று கூறியிருக்கிறது. தானோ அல்லது தனது அரசாங்கமோ பதவி விலகுவதாக இருந்தால் அதனை எப்போதோ செய்திருப்போம் என்று அசாத் அங்கு விஜயம் செய்த ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் கூறியதாக இன்டர்ஃபேக்ஸ் செய்தி சபை கூறியிருக்கிறது. ஆனால் அசாத் இப்படியான கருத்தை கூறியதாக வந்த தகவலை சிரியாவின் அரசாங்க ஊடகம் மறுத்திருக்கிறது. சிரியாவின் எதிர்க்கட்சிகள் அமைதி பேச்சுக்கான நிபந்தனையாக அதிபர் அசாத்தின் ராஜினாமாவை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியத்தில் ராணுவ வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட ஒரு குண்டு தாக்குதலில் குறைந்தபட்சம் 20 படையினராவது கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 30 பேர் இதில் காயமடைந்திருக்கின்றார்கள். தாக்குதல்கள் அதிகம் நடக்கும் வடக்கு வசிரிஸ்தான் பழங்குடியின பிராந்தியத்துக்கு அருகே ஒரு பாதுகாப்புத்துறை வளாகத்தில் இருந்து படையினரை ஏற்றிய இந்த வாகனம் புறப்பட தயாரான பொழுது இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. தாமே இந்த தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் தலிபான்கள் கூறியிருக்கின்றார்கள். குண்டு தமது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்து வெடித்திருக்கலாம் என்று தான் நம்புவதாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
பிபிசி ஊடகவியலாளரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான கொம்லா டுமோர் காலமானார். உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 41. திடீரென்று மாரடைப்பு காரணமாக லண்டனில் உள்ள அவரது இல்லத்தில் கொம்லா டுமோர் உயிரிழந்தார். கொம்லா டுமோர் அவரது தலைமுறையில் உருவான முன்னணி ஆப்பிரிக்க ஊடகவியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது சொந்த நாடான கானாவின் அதிபர் ஜோன் ரமானி மகாமா தமது நாடு உலகுக்கு பரிசளித்த மனிதரே கொம்லா டுமோர் என்று வர்ணித்திருக்கிறார். தமது நாட்டின் மிகச்சிறந்த அடையாள தூதர்களில் ஒருவரை கானா இழந்துவிட்டது என்றும் அதிபர் கூறியிருக்கிறார். கொம்லா டுமோர் மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்த ஒரு திறமையான ஒலிபரப்பாளர், மற்றவர்களோடு அன்புடனும் மகிழ்ச்சியோடும் பழகியவர் என்று பிபிசி உலக செய்தியின் செய்தி ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார்.
இந்திய தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் காரணமாக 24 மணி நேரத்தில் வீடு இல்லாத மக்கள் 6 பேர் மரணமானது குறித்து விசாரணை நடத்துமாறு உள்ளூர் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கின்றது. வீடில்லாதவர்களுக்கான தங்குமிடம் ஒன்று நிரம்பி வளைந்ததால் அதிலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் சில சடலங்கள் திறந்த வழியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. குளிரையும் பொருட்படுத்தாது பலர் திறந்த வழியில் இருக்க வழிவதால் இந்த பிரச்சினை வருவதாக டெல்லிக்கான நகர அபிவிருத்தி அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனால் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற தங்குமிடங்களில் போதுமான இடம் இல்லாததே இதற்கு காரணம் என்று உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் கூறுகின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையின் வடபகுதியிலிருந்து இராணுவத்தினர் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று அங்கு ஆட்சியில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து கோரி வரும் வேளையில் அது சாத்தியப்படாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று மறைமுகமாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் தெரிவித்துள்ளார். வடபகுதியில் இராணுவம் கணிசமான அளவில் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நான் அறிந்த வரையில் இந்த பிரதேசத்தில் 60-75,000 வரையிலான இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலையில் இங்கிருந்த முகாம்கள் 10, 12 அல்லது 7 குறைந்திருக்கின்றது. இராணுவத்தினரும் 12,000 குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் வடக்கே நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வடமாகாண முதலமைச்சரும் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதனை கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நவீன வசதிகளை கொண்டதாக புதிதாக 450 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வடமாகாணத்திற்கான முதலாவது புற்றுநோய் வைத்தியசாலையை ஜனாதிபதி வைபவ ரீதியாக திறந்து வைத்திருக்கின்றார். நாட்டின் தெற்கே தெய்வேந்திர முனையிலிருந்து வடக்கே பருத்தித்துறை வரையில் பிரமுகர்களாகிய நாதன் கணநாதன் மற்றும் சரித்த உணப்பு ஆகியோரின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடைபயணம் ஒன்றின் மூலம் இந்த வைத்தியசாலைக்கான ஆரம்ப நிதி திரட்டப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்ட டாக்டர் தினேஷ் சீவரட்னம் அவர்கள் இதற்கான மேலதிக நிதியை வழங்கியிருக்கின்றார். இந்த வைபவத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அங்கு உரையாற்றிய அவர், வடபகுதியிலிருந்து இராணுவம் ஆற்றப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியின் நேரடி கவனத்திற்கு கொண்டு வந்தார்.
மேலே தங்கிய ஜனாதிபதி அவர்களே, வடமாகாண மக்களின் உள்ளார்ந்த சுய கௌரவத்தை பாதிப்பதாகவே இங்கு காணப்படும் பெருவாரியான இராணுவ பிரசன்னம் நோக்கப்படுகின்றது. எமது பொருளாதார விருத்திக்கு பங்கம் ஏற்பட்டிருப்பதையும் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதையும் விட இந்த உள்ளார்ந்த சுய கௌரவ பாதிப்பு மிகவும் முக்கியமானது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு குடிகொண்டிருக்கும் இராணுவத்தினரில் அதிகபட்சமான பெரும்பான்மையினர் உள்ளூர் வாசிகளின் மொழியை பேசுவதில்லை, மதங்களை தழுவியவர்கள் இல்லை, அவர்களின் கலாச்சாரத்தில் ஊறியவர்கள் அல்ல, அவர்களின் ஊர்களைச் சேர்ந்தவர்களும் அல்ல. நாட்டின் பாதுகாப்பு பேணப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். முதலமைச்சரின் உரைக்கு ஜனாதிபதி தமது பேச்சில் பதிலளித்திருந்தார்.
எங்களுடைய முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு நீதி அரசர் என்ற வகையிலே எங்களுடைய கௌரவத்தை பெற்றிருந்த ஒரு அரசியலுக்கு வந்து எல்லா மேடைகளையும் எங்களை போன்று தனக்கு சாதகமான முறையிலே அந்த மேடைகளை பயன்படுத்துவதை பற்றி நான் சந்தோஷப்படுவதா கவலைப்படுவதா என்று எனக்கே தெரியவில்லை. இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய முக்கிய எதிர்பார்ப்பு. எனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கூறிய கூற்றுக்கு நான் நீண்ட பதில் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் கடந்த காலத்திலே இந்த இடத்திலே ஒரு அடிக்கடி தூரத்து தூரம் பல முகாம்கள் இருந்ததை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த காலத்திலே 60,000, 75,000 போன்ற படை வீரர்கள் வடக்கிலேயே மாத்திரம் இருந்தார்கள். எனவே இன்று அந்த முகாம்களின் எண்ணிக்கை 10, 12 அல்லது 7 குறைந்திருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எண்ணிக்கை கூட ஏறத்தாழ 12,000 குறைந்திருக்கிறது. எனவே இராணுவம் முழு நாட்டிலும் இருக்க வேண்டும். எந்த இனத்துக்கும் இன்னொரு இனத்தை அடிபணிய வைக்க முடியாது
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, வடமாகாண ஆளுநர் சந்திரசிறி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும், அரசு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மாகாண சபை உறுப்பினர்களும், வைத்தியத்துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே இலங்கையின் வடமாகாணத்தின் பிரதம செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது வேறு ஒரு இடத்திற்கு மாறுதல் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வெளிப்படையாக கோரியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அப்படி அவர்கள் கோருவது ஏன் என்று அவரிடமே கேட்டேன்.
கோரிக்கை என்பது முழுமையான ஒரு நியாயமான கோரிக்கை. இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதம செயலாளர் என்பவர் வந்து ஜனாதிபதியினால நியமிக்கப்பட்டவர். ஆனால் இப்பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாகாண அரசு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தமது நிர்வாகத்தை திறம்பட செய்யக்கூடிய வகையில் சில மாற்றங்களை செய்வதற்கு விரும்புகின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய 13வது திருத்த சட்டத்தின் படி, அந்த அதிகாரத்தின் படி, ஒரு முதலமைச்சரனுடைய ஒப்புதலனுடன் ஜனாதிபதி பிரதம செயலாளரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் கூறுகின்றது. இப்பொழுது எமது முதலமைச்சர் சத்தியப்பிரமாணம் செய்து 4 மாதங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது பிரதம செயலாளரை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதம செயலாளர் தான் ஒன்றில் பதவியை ராஜினாமா செய்து அல்லது வேறு இடங்களுக்கு அவர் டிரான்ஸ்பர் வேண்டியோ அதற்கான ஒரு இடத்தை கொடுக்காத காரணத்தினால் இன்னும் எமது முதலமைச்சர்னால் தான் விரும்பிய வினைத்திறனுள்ள சரியான ஒரு பிரதம செயலாளரை நியமிக்க முடியாமல் உள்ளது. ஆகவேதான் அவர் அவ்வாறு தனது செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து ஒரு முழுமையான ஒரு நிர்வாகம் நடத்துவதற்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிர்வாக அதிகாரி வந்து பதவி விலக வேண்டும் அல்லது மாறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஒரு அரசியல் கட்சி எப்படி கேட்க முடியும்?
புதிதாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாகாண அரசு கோருகின்றது. இலங்கையில் கூட இருக்கக்கூடிய ஏனைய மாகாணங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா கூட அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தமக்கு தேவையான பிரதம செயலாளர்களை ஜனாதிபதிக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதுதான் வளமையாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட தான் விரும்பிய ஒரு வினைத்திறனுள்ள ஒரு அதிகாரியை பிரதம செயலாளராக நியமிக்க விரும்புகின்றார். இது ஒன்றும் அவரது பிரதம செயலாளருடைய ஜன்னாகத்தை நாங்கள் பறிக்கிறதோ அவர் வேலையை விட்டு போவதோ அல்ல. ஆகவே இது சட்டத்தின்படியும் புதிய அரசுகள் பதவிக்கு வரும் பொழுது நடக்கிற நடைமுறையின் பிரகாரமும் தான் இது இங்கும் பேணப்படுகின்றதை தவிர வேறு விடயங்கள் அல்ல.
எந்த வகையில் வந்து அவர் முதலமைச்சரனுடைய ஆலோசனைகள் அல்லது சட்டத்திட்டங்கள் கொள்கைகளுக்கு முரணாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கறது அந்த முகாந்திரம் அந்த கேள்வி எழுதலையா?
உண்மையாகவே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த 3 மாதமாக முதலமைச்சர் அவர்கள் கூறிய பல விடயங்கள் இவரால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், முதலமைச்சரனுடைய பல விடயங்கள் இவர் ஆளுநரிடம் கேட்டுத்தான் அவற்றை செய்வதா விடுவதா என்று ஆலோசிக்கப்படுகின்றது என்றும், சபையில் கொண்டுவரப்பட்ட பல தீர்மானங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்பாக ஒரு சப்ளிமெண்டரி பட்ஜெட் அவ்வாறு வந்திருக்க வேண்டும், அது இதுவரை கொடுக்கப்படவில்லை என்றும், கடந்த 3 வருஷ கால வரவு செலவு அறிக்கையை முதலமைச்சர் கேட்டும் இன்று வரை அது கொடுக்கப்படவில்லை என்று இவ்வாறு ஒரு நீண்ட பட்டியலே இருக்கின்றது. ஆகவே ஒரு சரியான நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதாக இருந்தால் பிரதம செயலாளர் முதலமைச்சருடன் ஒத்துழைத்து அவர் சொல்லவற்றை செய்ய வேண்டும். அது ஒரு நிர்வாகியினுடைய கடமை. கடந்த 3 மாதமாக அது அப்படி இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர் ஜனாதிபதியை கேட்டிருக்கின்றார், தான் விரும்பிய இன்னொருவரை போடுவதற்கான அந்த உத்தரவையும் கேட்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த இப்பொழுது இருக்கக்கூடியவர் விலத்து இடம்பிடுவதனூடாக இதை சுலபமாக செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் கண்பார்வை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான நாடளாவிய கணக்கெடுப்பு விஷன் 2020 எனும் திட்டத்தின் கீழ் சுகாதார அமைச்சு முன்னெடுத்து வருகிறது. அதன் இறுதிக்கட்டத்தை இப்பொழுது அதிகாரிகள் அடைந்துள்ளார்கள். கண்பார்வை நோய்களை முறியடிக்கும் அரசின் நிகழ்ச்சி திட்டம் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்களில் எந்த அளவாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அங்கம் வகிக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை கண் வைத்திய நிருபர் டாக்டர் மு வளரவன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உலக சுகாதார சாதன அறிக்கையின்படி இலங்கை சனப்பேரிலும் பார்வை இல்லாமல் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் குறைந்தது இருக்க வேண்டும் என்று கணிப்பிட்டிருக்கிறோம். நாடு பூராகவும் 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பார்வை குறைவாக, அதாவது லோ விஷன் கேட்டகரியில வச்சிருக்கிறேன். இதுல மிக முக்கியமாக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது போன்று அதுல 60% காரணம் வந்து பொன்புறை நோய் அட்ராக்ட் என்று கூறுவார்கள். தூக பார்வை குற்ற பார்வை உடையவர்கள் தான் இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டாவது காரணியாகவும் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது காரணியாக நீரிழிவு சம்பந்தமான டயபெட்டிக் நோய் ஹன் பிரஷர் குளோக்கோமா என்று கூறுவார்கள். மற்றது விழிக்கிற தெளிவாக வர்ற மற்ற குழந்தைகளுக்கு ஏற்படுற நோய்கள் சைல்டு பிளைண்ட்னஸ் எல்லாம் காரணமாக இருக்கின்றது.
இப்ப இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் கடந்த காலங்களில் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம், அதே போல சிறுபான்மை மக்கள் செறிந்து வாழ்கின்ற மலேக பிரதேசம் வந்து வறுமையால் கடந்த பல தசாப்தங்களாக சிக்கி தவிக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அதாவது மருத்துவ வளங்கள் மிக குறைவாக இருந்த பிரதேசங்கள் என்றுவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இந்த பகுதிகளில் இந்த பார்வை குறைபாடு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு அவை தீர்க்கப்பட்டு
வருகின்றன? முழு வீச்சாகவும் சர்வதேச நிதியுதவி, இந்த உலக சுகாதார ஸ்தாபன நிதியுதவி, அதாவது இந்தியோஸ், அதாவது மிகப்பெரும் தொகையான பண உதவி, ட்ரெயினிங் எல்லாம் சம்பந்தப்பட்டு முழு வீச்சில வந்து இது வட மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் மலை நாட்டில குறிப்பாக நேரேலியா மாவட்டத்திலையும் கண்டி மாவட்டத்திலையும் மிக சிறந்த முறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வட மாகாணத்தை பொறுத்தவரையில யாழ்ப்பாணத்தில் நடைபெறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் அனைவருக்கும் மோனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில ஒரு மிகவும் ஒரு சாதனை என்று கூட வரணும். அனைத்து மாணவர்களும் இந்த பார்வை சம்பந்தமாக ஸ்கிரீன் பண்ணப்பட்டு கண்ணாடி வழங்கப்பட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்னாருக்கு இன்னும் இந்த தீவு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை வழங்கப்பட்டு யாழ் மாவட்ட மாணவர்களுக்கு நிறைவு பெறுகின்றது. அதே போல நேரடியாகப்படுத்துறவர்களையும் மிகவும் சிறப்பான முறையில செயல்படுத்தி இருக்கின்றார்கள். வட மாநிலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 5000 மேல வெண்புறை சர்க்கரை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணம் மற்றது இந்த மத்திய மாகாணம் முனதாக அம்பாந்தோட்டை இவ்வாறான அந்த பின்தங்கிய பிரதேசங்களை இனங்கள் அந்த பிரதேசங்கள்ல தான் முழுவீச்சில நடைமுறைப்படுத்தி இதுதான் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களுக்கு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமாக இருக்கு.
சமூகத்தில் இப்படிப்பட்ட கண் பார்வை குறைந்தவர்களுக்கான சமூக விழிப்புணர்வு தேவைகள் இருக்கின்றன. சமூகத்தில் அவர்களுக்கான அங்கீகாரம், தொழில் தளங்களில், அதே போல கல்வி கூடங்களில், இது போன்ற இடங்களில் இந்த கண் பார்வை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய வசதிகள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படுகின்றன?
சுகாதார அமைச்சு, சமூக சேவைகள் அமைச்சு, கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு ஊடாக ஒன்றாக சேர்ந்து இப்ப வட மாநிலத்துல நீங்க ஓனியால அந்த யாழ்நாதம் இருப்பீங்க தெரியும், கண்டி எல்லா இடங்களிலும் கண்டி மாவட்டங்கள் எல்லாம் விஷுவல் ரீஹாபிலிட்டேஷன் வந்து இதுக்குள்ள கொமிட்டி வச்சிருக்கிறோம். அதிகரிக்கல சகலருக்கும் வந்து நவீன பிரெயின் படிப்பிக்கிற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப எங்களுடைய பார்வை புனர்வாழ்வு திட்டம் எல்லாம் வளர்ச்சி அடைந்த வடமாநிலத்தை பொறுத்தவரை கொமியூனிட்டி பேஸ் ரீஹாபிலிட்டேஷன் சர்வதேச தரத்துக்கு ஒவ்வொரு அதாவது கொமியூனிட்டி பேஸ் ரீஹாபிலிட்டேஷன் முறையில நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள கண் மருத்துவர் டாக்டர் மு மலரவன். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. ஈரானில் இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வரும் வேளையில் அங்குள்ள சில இளைஞர்கள் இரவு வாழ்க்கையை தேடி ஈராக்கின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு எல்லையை கடந்து செல்கின்றனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக்கில் உள்ள எர்பில் என்னும் நகருக்கே அவர்கள் அவ்வாறு செல்கின்றார்கள். அப்படி சென்ற சிலரை சந்தித்தார் பிபிசியின் செய்தியாளர் ஜோயார் கோல். அவர் அனுப்பிய காணொலியை தமிழில் தருகின்றார் சீவகன்.
சுதந்திரத்தை போல் இனிப்பானது எதுவும் அல்ல. சில நாட்கள் மாத்திரமானாலும் அது உண்மை. ஈரானின் சமூக நன்னடத்தை போலீசாரின் கண்களில் இருந்து தப்பி பல ஈரானிய இளைஞர்கள் எர்பிலுக்கு ஓடி வருகின்றார்கள். ஈரானிய எல்லைக்கரையில் இருக்கின்ற ஈராக்கின் அமைதியான வடக்கு எல்லை இது. வணிக வளாகங்களும் இரவு விடுதிகளும் இங்கு நிறைந்திருக்கின்றன. இது ஈராக் தான். ஆனால் நாம் கேள்விப்பட்ட வளமையான ஈராக் அல்ல இது. இங்கு எர்பிலில் குற்றங்கள் அதிகம். மசூதிகளை விட அதிகமாக இரவு விடுதிகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிராந்தியத்தில் கேளிக்கைக்கு இது சொர்க்கம். குறிப்பாக எல்லைக்கு அப்பால் சில மணி தூரத்தில் இருக்கின்ற ஈரானிய இளைஞர்களுக்கு இது சொர்க்கபுரி. மாலை மயங்கத் தொடங்கினால் ஈரானிய இளைஞர்கள் வெளியே வரத் தொடங்குவார்கள். நசீராவுக்கு அது உண்மையான பெயர் அல்ல. அவர் தெஹ்ரானைச் சேர்ந்தவர். இங்கு அடிக்கடி இவர் வருகின்றார்.
The Iranian girl, when they come to Kurdistan, they drink.
ஈரானிய பெண்கள் இங்கு வரும்பொழுது அவர்களால் நிறைய மது அருந்த முடியும். ஏனென்றால் இங்கு நிறைய மது கிடைக்கும். குட்டியான ஆடைகளை அவர்கள் அணிய முடியும் என்றார் அவர். 30 வருடமாக ஈரானில் இருந்த இஸ்லாமிய ஆட்சி பெண்களுக்கான கண்டிப்பான உடை வழக்கங்கள் குறித்து கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருந்தது.
This part is some of my clothes I use that.
ஈரானுக்கு அவர் செல்லுகின்ற பொழுது அணிகின்ற சில உடைகள் இவை. ஈரானில் கேளிக்கை விருந்துகளுக்கும் மதுவுக்கும் தடை இருக்கின்றது. இப்படி மூடிக்கொள்ளுகின்ற அவர் சில நேரங்களில் தனது காதுகளை காதணிகளுடன் வெளியே காட்டவும் விரும்புவாராம். எர்பிலில் இருக்கின்ற மிகவும் பிரத்யேகமான இரவு விடுதிக்கு நசீரா போவார். அங்கு ஏனைய ஈரானிய நண்பர்களுடன் அவர் இணைவார். அங்கு ஒரு கிண்ண மதுவுக்கு $10 செலவாகும். ஹெமட்டும் ஈரானியர் தான். ஒரு கேளிக்கை இசைக்கலைஞர் அவர். தனது ஊரில் தெஹ்ரானில் தான் கலந்து கொண்ட அண்மைய விருந்து ஒன்று குறித்து அவரை மடம் கூறினார். நீண்ட தாடியுடன் 3-4 பேர் வெளியே இருந்தார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனது மடிக்கணனியை மடித்து கைகளுக்குள் அமைத்துக் கொண்டே ஜன்னலுக்கு வெளியே குதித்து ஒரு கையில் ஜன்னலை தொங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய பாதம் ஒரு இடுக்கில் இருந்தது. சிலரை கைது செய்து 3 நாட்கள் அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். ஏனைய அவர்கள் எல்லாம் நாங்கள் தப்பி வந்துவிட்டோம் என்றார் அவர். மேற்கு நாடுகளில் இருக்கின்ற பலர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களைத்தான் இந்த இளம் ஈரானியர்கள் செய்கின்றார்கள். ஆனால் அங்கு அது ஒரு பெரிய பிரச்சனை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சியின் 15 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மிய தமிழர்களின் அடையாளம் என்ன என்பது குறித்தும் அவர்கள் சந்திக்கும் சில பிரச்சனைகள் குறித்தும் இன்று பார்க்கலாம்.
எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே.
தமிழர்கள் பர்மாவில் 1000 ஆண்டுகளாக வாழவில்லை. இருந்தும் பர்மாவின் விவசாயம் மற்றும் வர்த்தகத் துறைகளில் அவர்கள் கணிசமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றனர். பர்மிய மொழியை தமது வீடுகளில் பேசுகின்றனர். பௌத்த பர்மிய கலாச்சாரத்தின் பல விடயங்களை உள்வாங்கியிருக்கின்றனர்.
மூவிரு முகங்கள் போற்றி முகம்புடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்று ஈராறுதொள் போற்றி.
பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கின்ற ஷண்முக சுந்தரம் பர்மாவின் குடிமகன் என்பதே தனது அடையாளம் என்கிறார்.
எங்க தப்புனார் இங்க பிறந்தாரு. எங்க தப்புனார் இங்க இருந்து 68 வயசு. எங்கள் தாயாரும் இந்த பர்மாவூரில் பிறந்தவங்க. எங்கள் மாமனார் மாமியாரும் பர்மாவூரில் பிறந்தவங்க.
இப்போ நீங்கள் உங்களை பர்மியராக நினைக்கிறீங்களா, தமிழராக நினைக்கிறீங்களா, இல்லை இந்திய வம்சாவளியாக நினைக்கிறீங்களா?
அதாவது நான் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறேன்னா, உடல் வந்து கருப்பாக இருக்குது, தமிழனாக இருக்கிறதுக்காக என்ன தமிழெல்லாம் சொல்ல முடியும். அதாவது நான் பர்மா நாட்டில் பிறந்த பர்மா மக்கள் தான், எந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றி எது கேட்டாலும் நான் அப்படி பேனிங்கை ஃப்ரீயாக படிக்க தெரியும். எனக்கு ஐடி கார்டு வச்சுருக்கோம்.
புகழ்பெற்ற பிலிக்கன் கோயிலின் நிர்வாகியான உலகநாதனும் இதற்கு நேர் மாறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்.
இங்கு வாழ்ந்தாலும் தமிழன் தமிழன் தான். அதாவது மழைத்துளி எங்கு விழுந்தாலும் நிறமாறும், இருந்தாலும் அதோட தரம் மாறாது. அதே போல தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் தமிழர்களே. உதாரணமாக நான் 5 தலைமுறையாக இந்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழ் 2 தலைமுறை. என் குழந்தைகளுக்கு சேரன், சோழன், பாண்டியன் என்று தமிழ் அடையாளத்தை வைத்துள்ளேன். மறக்காததான். 7 தலைமுறை இல்லை, 14 தலைமுறை போனாலும் தமிழன் தமிழனாக தான் வாழ வேண்டும் என்பது தமிழர்களுடைய வெறி.
இவர்களின் கருத்துக்கள் எதிரெதிர் துருவங்களாக தென்பட்டாலும் நாம் சந்தித்த பல தமிழர்கள் பர்மியர், ஹிந்து, தமிழர் ஆகிய 3 அடையாளங்களையும் சேர்த்தே பயன்படுத்துகின்றனர்.
என் பேர் சி என்ன பழனியப்பன். 3 மாகாணம் தட்டவனில் இருக்கேன். 3 தலைமுறையாக இருக்கோம். நான் தமிழர் தான் பார்க்குறேன். பர்மிய குணம் மனம் இருக்குது, இல்லை இருந்தாலும் தமிழ் ஆர்வம், தமிழ் பண்பாடு, தமிழ் பற்றுதல் அதிகம்.
பர்மி நாட்டை சேர்ந்தவர்கள் தான், ஆனால் இனத்தால் தமிழ் இந்துக்கள். எங்களுக்கு இது தாய் நடந்த நிலை. எம்மா நாட்டு தமிழர்கள் அவ்வளோதான்.
தமிழர்கள் பலர் இங்கேயே 5-6 தலைமுறைகளாக இருக்கின்றனர். இருந்தும் கணிசமானோருக்கு பர்மிய குடியுரிமை கிடைக்கவில்லை.
நடராஜன் 5 தலைமுறையாக சென்று கொண்டிருக்கிறது. தொழில்முறை விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றோம். சம உரிமை கிடைக்காம வாழ்க்கை இப்படி ஒரு 5 பூர்வீக காலமாக போய் கொண்டிருக்கின்றோம்.
உங்களுக்கு குடியுரிமை இருக்கா?
குடியுரிமை இல்லாமல் இதுவரைக்கும் வாழ்ந்து வருகின்றோம்.
அந்த கார்டு கேட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா?
செய்திருக்கிறோம், ஆனால் இன்னும் கிடைக்கவில்லை.
பேர் பசுபதிங்க. விவசாயம் பண்ணுறோம். தலைமுறை வந்து 3 தலைமுறை ஆயிடுச்சு. தற்சமயம் விவசாய தொழில் தான். சொந்த இடங்கிறது இல்லை, விவசாயம் பண்ணலாம். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல இருந்துக்கலாம், அவ்வளோதான். சொந்தம் பண்ணுங்கிறது அரசாங்கம் பண்ணுதான்.
இப்போ உங்களுக்கு பிரஜா உரிமை இருக்கா? என்னென்ன உரிமைகள் இருக்குது இந்த நாட்டில்?
பிரஜா உரிமைமோ முழுமையாக எங்களுக்கு கொடுக்கல.
கலைச்செல்வி 93 வர்மாவுக்கு வந்தது. இப்போ 20 கல்யாணம் மேரேஜ் ஆனதுனால இங்கே வந்து நாங்கள் இருக்கோம்.
இங்கே வந்து உங்களுக்கு குடியுரிமை கிடைச்சதா? இங்கே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?
இங்கே எதுவும் சிட்டிசன் இன்னும் கிடைக்கல. நாங்கள் $1 தான் கட்டியிருக்கோம்.
கணவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா?
சிட்டிசன் இருக்கு, எனக்கு என்னமோ கொடுக்கல.
குடியுரிமை இல்லாததால் பாஸ்போர்ட் கிடைப்பதிலும் சிக்கல்கள் இருக்கின்றன. இருந்தும் இந்தியாவுக்கு தரை மார்க்கமாக பலர் சென்று வந்திருக்கின்றனர்.
என் பேர் சிதம்பரம். இங்கே வந்து நான் 5 இருக்கோம்.
நீங்கள் இந்தியாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எப்படி போனீங்க?
போயிருக்கோம், குறுக்குள்ளி 5 போயிருக்கேன். இது 3 வழியாக போயிருக்கேன்.
பாஸ்போர்ட் வாங்கி போனீங்களா இல்லை எப்படி போனீங்க?
பாஸ்போர்ட் இல்லை. இங்கே வந்து ரொங்கோன்லேருந்து டம்முக்கு போனேன். டம்முலேருந்து அக்கறை போனோடனே மூரைக்கு, மூரையிலேருந்து அந்த பஸ்ஸில் எம்பாலுக்கு போயிருந்தேன். எம்பாலேருந்து டிமாபூர், டிமாபூர்லேருந்து இப்போ ட்ரெயின் ஏறி மெட்ராஸ்.
இது மாதிரி இங்கே தமிழர்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க,
ஏராள பேர் போகிறாங்க.
ஏன் அப்படி போகிறீங்க? உங்களுக்கு முறையான பாஸ்போர்ட் இல்லையா இல்லை ஏன் அப்படி போகிறீங்க?
இங்கே நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்கலை ஏர்போர்ட்டு. இது நான் வந்து இங்கே இந்த குறுக்கு வழியாக தான் போகணும்.
மாட்டினா ஜெயிலில் போட்டுருவாங்களே, அந்த பயம்லாம் இல்லையா?
அந்த பயம்லாம் எங்களுக்கு கிடையாது.
அரசாங்கம் குடியுரிமை வழங்கிய சந்தர்ப்பங்களில் தமிழர்கள் அதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற விமர்சனமும் இருக்கிறது.
இங்கே இருப்போம்னு எங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. சொந்தக்காரர்கள்லாம் வெளில இருப்பாங்க, அங்கே நம்ம போயிடுவோம், அப்போ தான் சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காலத்தில் அந்த கட்டம் இருந்தது. இப்போ என்னென்னா நிலைமை மாறி போயிருக்கிறதுனால இங்கேயே இப்போ ஒரு நிலைமை இப்போ இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் விரும்புகிறாங்க. இப்போ குடியுரிமை பெறுறதுக்கு
இங்கே இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தம்முடைய பெயருடன் பர்மிய பெயரையும் வைத்துக் கொள்கின்றனர்.
என்னுடைய தமிழ் பேர் முகா முனியாண்டின்றது. அதே நேரத்தில் எனக்கு பர்மிய பேர் டீம்மா உவன். அந்த டீம்மா உவன்றது பேரும் வந்து ஒரு வெற்றி செல்வன்ற பேர் தான். அதுக்காக வந்து அதில் பொருள் எடுத்தால் அப்படி தான் ஆகுது. அதே நேரத்தில் பர்மிய மக்களுக்கு உச்சரிப்பில் தமிழ் பேரை கூப்பிட்றதுல பெரிய தடுமாற்றங்கள் இருக்குது. ஆதாரங்கள் டாக்குமெண்ட்டில் போடும்போதும் எழுத்து வடிவங்கள் மாறி போய் பேர்கள் ரெக்கார்டுகளில் சிரமமாக ஆகிறதுனால இதை வளமையாக நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு தனக்கு பாதிப்பான பிற சமயத்து பேரோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆக இந்த பேரை வழங்குறதுனால உறவுகளும் நல்லாயிருக்கு, அதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
எல்லா தமிழர்களும் ரெண்டு பேர் வச்சுக்காங்களா?
முந்தைய பெரியவர்கள்ட்டனா அப்படி இருக்காது. பிற்காலத்தில் ஒரு 50 கீழே உள்ளவர்கிட்ட பெரும்பாலும் ஆண் பெண்களுக்கு இருக்குது.
விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தமிழர்கள் தான் அரசாங்க நிர்வாகத்தில் உயர் பதவிகளை அடைந்திருக்கின்றனர். தற்போது மோல்மின் நகரில் வசித்து வருகின்ற மூனா மாணிக்கம் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்.
தற்போதையில் இன்னமும் தமிழர்கள் வந்து அரசு பணியில் வந்து உயர் பதவிகளில் அதிகமாக இருக்கிறது குறைவு. இப்போ ஒரு 10 சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்க இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு வர்றேன். ஏன் சொன்னால் அவர்கள் வந்து அவர்களுடைய இனத்தவர்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இப்போ நாங்கள் சேரப்பெல்லாம் அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ இன்னமும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வந்து இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
பர்மாவில் தமிழர்கள் நாட்டின் தென்பகுதியில் தான் இருக்கின்றனர். இவர்களின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரம் குறித்து பர்மிய இனத்தவர்கள் மிக குறைந்த அளவில் தான் தெரிந்து வைத்திருக்கின்றனர். முன்பு போல தமிழர்களை வெறுக்கும் போக்கு இல்லாவிட்டாலும் அவர்களை தம்மில் ஒருவராக ஏற்கும் நிலை ஏற்படவில்லை என்கிறார் பிபிசியின் பர்மிய சேவையின் தலைவர் தின் ஹிதர்ஷ்வே.
The Burmese people attitude towards foreigners is very much determined by the fact that Burma has been isolated for many many years. Under the socialist government which lasted
Burma பல ஆண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்டதால் வெளிநாட்டவர்கள் குறித்த பர்மியர்களின் எண்ணம் எதிர்மறையாகவே உள்ளது. சோசியலிச அரசாங்க காலகட்டத்தில் அரசாங்கம் பர்மிய இனம் சார்ந்த தேசியவாதத்தை முன்னெடுத்தது. பர்மியர் அல்லாத மற்ற சிறுபான்மை இனர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே பிற சமூகத்தினரை சற்றே இழிவாக பார்க்கும் போக்கும் பர்மிய சமூகத்தில் இருக்கிறது. 6 தலைமுறைகளாக இருக்கும் தமிழர்கள் மட்டுமல்ல, பல நூற்றாண்டு காலமாக இருக்கும் சீனர்களை கூட ஏற்காத போக்கே காணப்படுகிறது. இந்த நிலை மாறி மற்றவர்களின் கலாச்சாரங்களை அனுசரித்து போகும் நிலைக்கு பர்மிய சமூகம் வர மேலும் வெகு காலம் ஆகும் என்றே நான் கருதுகிறேன்.
அரச வேளையில் சம்பளமும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் குறைவு என்பதால் இளைய தலைமுறையினர் சுயமாக வியாபாரம் செய்யவே விரும்புகின்றனர். அதே நேரம் உயர்கல்வி மற்றும் குடியுரிமை தொடர்பான சிக்கல்கள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடரின் அனைத்து பாகங்களையும் எமது இணையதளமான bbctamil.com மூலமாக நேயர்கள் கேட்கலாம்.
பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 15வது பகுதி கேட்டீர்கள். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.